நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
இப்போ மலேசியா பொறுத்தளவில் தடாலடியாக அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்க நேரம் இது. பிரதமர் முகைதீன் யாசின் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பின்னர் பல மாற்றங்கள் அங்கு நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக வந்து இன்றைய செய்திப்படி ஆன்டி கரப்ஷன் சீஃப், அதாவது ஊழலை விசாரித்து கொண்டிருந்த லத்தீஃபா கொயா அவர்கள் பதவி விலகியுள்ளார். அதுக்கு முன்பாக அட்டார்னி ஜெனரல் டாமி தாமஸ் அவர்கள் பதவி விலகினார். அடுத்ததாக ஊழலை வெளிக்கொண்டு வந்ததாக பார்க்கப்பட்ட ஆண்ட்ரி ஜேவியர் ஜுஸ்டோ அவர்கள் மலேசியாவிலிருந்து கிளம்பி சென்றுள்ளார். இப்படி பல மாற்றங்கள் நடந்து கொண்டுள்ளன. என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க, ஊடகங்கள் அங்கே பார்க்கின்றார்கள்.
ஒரு அரசாங்கம் மாறும் பொழுது, அதுவும் குறிப்பாக தலைமைத்துவம் பிரதமர் மாறுகின்ற பொழுது, இது போன்ற முக்கிய பதவிகளில் இருப்பவர்கள் விலகுவதும் அல்லது நீக்கப்படுவதும் இயல்பான ஒன்றுதான். நீங்கள் குறிப்பிட்ட இந்த இருவருமே 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலில் மாற்றம் வந்து புதிய பிரதமராக டாக்டர் மகாதீர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நியமிக்கப்பட்டவர்கள். புதிய அரசாங்கம் வந்த பிறகு இவர்களாகவே அந்த பொறுப்பிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். அது பார்க்கின்ற வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது பழியை ஏற்றிருக்கும் படலமா அல்லது அரசாங்கம் மாற்றிவிட்டதா என்றெல்லாம் கேட்கப்படலாம். ஆனால் இது வழக்கமாக நடக்கின்ற ஒன்றுதான். பிரதமராக வருகின்றவர்கள் முக்கிய சில பொறுப்புகளில் இருக்கின்றவர்களை தங்களுக்கு நம்பிக்கையானவர்களை நியமிப்பார்கள். அப்படி நியமிப்பதற்கான காரணம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். நிர்வாக நடைமுறை சுலபமாக இயக்கப்பட வேண்டும் என்பதற்காக புதியவர் வந்த பிறகு பழையவர்கள் விலகி வழிவிடுவதற்காகவும் இருக்கலாம். அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம்.
இப்போ பிரதமர் முகைதீன் யாசின் அவர்களின் அரசு ஒரு நிலையற்ற அரசாக இருக்கும். அது மலே அந்த மக்களை வந்து மையப்படுத்துகின்ற ஒரு அரசாக இருக்கிறதுனால அது ஒரு பல்லின கலாச்சார பின்னணி கொண்ட ஒரு மலேசியாவுக்கு சிறப்பான எதிர்காலமாக இருக்காது அப்படின்னு சர்வதேச ஊடக பார்வையில் சில பார்க்கலாம். அப்படியான ஒரு பார்வை வந்து மலேசியாவில் நிலவுதா?
ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று, இந்த அரசாங்கம் நிலையான அரசாங்கமா அப்படின்னு கேட்கிறாங்க. நிலையான அரசாங்கம் இன்றைய சூழ்நிலையில் எந்த கட்சி வந்தாலும் அது நிலையான அரசியலாக இருக்க முடியாது. ஏனென்றால் 2 பெரிய கட்சிகள் இருப்பதுதான் சாத்தியம். இப்பொழுது 1, 2 ஆகி 2, 3 ஆகி 4 கூட ஆகிவிடுமோ என்கின்ற ஐயப்பாடெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் யார் வந்தாலும் இது நிலையான அரசாங்கமா இருக்குமா என்கிற கேள்வியோடு தான் காலத்தை கடக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இன்னொரு விஷயம், இந்த மலாய்க்காரர்களை முன்னிலைப்படுத்துகின்ற அரசாக இது இருக்கின்றது என்று சொல்லப்படுவது ஓரளவுக்கு உண்மைதான். ஏனென்றால் பாஸ் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர்கள் கட்சியும் மலாய்க்காரர்களை பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்ற அம்னோவும், பெரும்பான்மை என்று சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க அம்னோவும், இன்னொரு பக்கத்தில் எல்லா இனமும் கலந்த பெரும்பான்மை மலாய்க்காரர்களை கொண்ட ஒரு சொத்து கட்சி, இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த அம்னோ கட்சி என்பது தனியான கட்சியாக பார்க்க முடியாது. அதிலே தேசிய முன்னணி என்கின்ற ஒரு 14 கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு தான் அந்த அம்னோ இணைந்திருக்கின்ற தேசிய முன்னணி. தேசிய முன்னணியில் அம்னோ என்ற கட்சி பெரிய கட்சி, எல்லா இன மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கட்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் தேசிய முன்னணி இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் அந்த தேசிய முன்னணியில் மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றார்கள். சீனர்களும் இந்தியர்களும் கடந்த பொது தேர்தலில் ஓரிரு தொகுதிகளை மட்டுமே தங்கள் வசம் வைத்திருக்கின்ற காரணத்தினால் இது மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக உள்ள அரசாங்கமாக தெரியும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் தேர்தலிலே தோற்றிருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் நாட்டில் யார் பிரதமராக வந்தாலும் அவர்கள் மலாய்க்காரர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்ற அரசாங்கத்தை நடத்தவே முடியாது. இது பல்லின மக்கள் வாழ்கின்ற நாடாக இருக்கின்ற காரணத்தினால் ஏறக்குறைய 60 ஆண்டுகாலமாக அதே நோக்கில் அதே போக்கில் அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு இனத்தை மட்டும் முன்னிலைப்படுத்துகின்ற அரசாங்கமாக இருக்கவே முடியாது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. பல இன மக்களையும் சேர்த்து ஆளுகின்ற ஒரு அரசாங்கமாக தான் இருக்க முடியும். ஆனால் கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளில் பெரும்பான்மையான மக்களுக்கு கடந்த காலங்களை விட சற்று கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படலாம். அது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அந்த நோக்கத்திற்கு நாங்கள் பார்க்கின்றோம்.
மிக்க நன்றி ராஜேந்திரன் அவர்களே.
நன்றிங்க. நன்றி. நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.